بسم الله الرحمن الرحيم
المتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அருமையான நேரத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ்விற்காக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஓய்வு நேரங்களையும் கூட பொருட்படுத்தாமல் மார்க்கத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு இங்கு ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ், எனக்கு முன்னால் சகோதரர்கள் மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் மார்க்க கல்வி அறிந்து கொள்வதனுடைய பயன்கள் என்ன, சிறப்புகள் என்ன என்பதை தெளிவாக குறிப்பிட்டார்கள். அதனை தொடர்ந்து நானும் ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்தவனின் பெயரை கொண்டு படிப்பீராக அப்படின்றதான் அல்லாஹ் முதல் வசனத்தை எல்லாம் இறக்கியிருக்கிறான். இப்ப முதலாவது வசனமே படியுங்கள், கல்வியை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் முதல் வசனமே. அப்போ நம்ம கல்வியை கற்றுக்கொள்ளாமல் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த முடியும்? ஒன்றை பற்றிய ஒரு ஞானம் நமக்கு இல்லாம அதை பத்தி நம்ம அமல் செய்ய முடியுமா? நம்முடைய குடும்பத்தினருக்கு போதிக்க முடியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல முடியுமானா? முடியாது. அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்? படிக்கணும். அப்ப அந்த படிக்கக்கூடிய அறிவு நம்மிடத்துல எப்போது வந்து விட்டதோ அதற்கு பிறகு அறியாமை நீங்கிவிடும், இருள் நீங்கிவிடும், மூட நம்பிக்கைகள் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விடும். அப்ப இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைத்துவிடும். அதே போன்று அறிவு நிறைவாக வந்துவிடும், அமல் செய்வதற்கு நிறைவான சூழல் ஏற்பட்டுவிடும். அப்ப இப்போ அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வசனத்துல அதைத்தான் சொல்றான், இக்ரா படிப்பீராக. முதல் வசனமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய வசனமே இதுதான். அப்ப முதல் முதல்ல நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அறிவு நம்மிடத்துல வரணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். எதை படிக்கிறது, எது கல்வி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு மத்தியில இருக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலும் மார்க்க அறிஞர்கள் கல்வியை ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா, உலக கல்வி என்றும் மார்க்க கல்வி என்றும் இப்படி தனித்தனியாக பிரித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், கல்வி என்றால் ஒண்ணுதான், கல்வி என்றால் ஒண்ணுதான், அது மார்க்க கல்விதான் அப்படின்றத இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. அதே சமயத்தில் இப்பொழுது உலக கல்வி என்று எதை சொல்லுகிறார்களோ அந்த கல்வியை பொறுத்தவரையில் இஸ்லாம் கற்றுத்தந்த கல்விதான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது எந்த துறையானாலும் சரி, மருத்துவமானாலும் அரசியலானாலும் அதே போன்று வானவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளானாலும் பூமியை சம்பந்தப்பட்ட புவியியல் துறைகளாக இருந்தாலும் விலங்கியல் தாவரவியல் இப்படி எத்தனை துறைகள் இருக்கின்றனவோ அத்தனை துறைகளையும் இஸ்லாம் தான் கற்றுத்தருகிறது. அதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். இஸ்லாம் அந்த கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே தான் குர்ஆன்ல நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை சிந்திக்க வேண்டாமா? அப்ப விலங்கியல் அல்ல சிந்திக்க சொல்றான். அதே மாதிரி ஒயில சமாயி கைஃபருஃபியா, வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டாமா? அப்ப வானத்தை பத்தி எல்லாம் படிக்க சொல்றான். ஜிபாலி கைஃப நுசிபத், மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டிருக்கிறது அதை சிந்திக்க வேண்டாமா? ஒயிலல் நருதி கைஃப சுதிஹத், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டாமா? நல்லா சிந்திக்க சொல்றான். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே திருமறை குர்ஆனின் மூலமாக வந்துள்ள கல்வி தான், எல்லாம் ஒரே கல்வி தான் அப்படின்றத நம்ம முதல்ல என்ன செய்யணும், விளங்கணும். அதே சமயத்துல அடிப்படை கல்வின்னு ஒண்ணு இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து இந்த வானம் பூமி விலங்கியல் தாவரவியல் இதெல்லாம் வந்து அது உட்பிரிவு கல்வியிலேருந்து பிரிந்த ஒரு கல்வி தான். ஆனா அடிப்படை கல்வி என்ன, நம்மை படைத்த ரப்ப என்ன செய்யணும், முதல்ல விளங்கணும். அதுதான் அடிப்படையான கல்வி. அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு உள்ள ஒரு கல்வின்றது இருக்குது. அதே மாதிரி நாம் பிறரோடு எப்படி பழக வேண்டும், பிறரோடு எப்படி நடக்க வேண்டும், சமூகத்தோடு எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய உறவினர்களோடு எப்படி நடக்க வேண்டும், இந்த கல்வி இவற்றெல்லாம் அடிப்படை கல்வி என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அதே போன்று நம்முடைய மரணத்திற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை பற்றியுள்ள கல்வி அடிப்படை கல்விகள். எனவே அடிப்படை கல்வியை நம்ம முதல்ல என்ன செய்யணும், படிக்கணும். ஒருவன் அடிப்படை கல்வி இல்லாமல் உட்பிரிவு உள்ள கல்வியை மாத்திரம் அவன் படித்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உட்பிரிவு கல்வியை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, முஸ்லீம்கள் மட்டும் படிக்கல, முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, படிக்க தான் செய்யறாங்க. முஸ்லீம்கள் மட்டும் தான் டாக்டர் இருக்காங்களா? இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களை விட முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் தான் உட்பிரிவு கல்விகளை அதிகமாக கற்றவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாட்டில் கூட நிறைய பேரை பார்க்கலாம். நமக்கு மேல இருக்கிறவங்க மேனேஜர்ல இருந்து அதே மாதிரி வந்து அதுக்கடுத்த பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க, முஸ்லீம்களை முஸ்லீம் அல்லாதவங்க மேய்த்து கொண்டு இருப்பார்கள். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இது உட்பிரிவு கல்வி, அது வந்து அசல் கல்வி அல்ல. அசல் கல்வி அல்ல, அடிப்படை கல்வி அல்ல. அப்ப அடிப்படை கல்வி ஒரு மூமின் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அந்த அடிப்படை கல்வி அவனிடத்தில் இல்லை என்றால் உண்மையில எந்த ஒரு பயனும் என்ன செய்யாது, தராது என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், நபியே நீங்க முதல் முதல்ல படியுங்கள், அல்லாஹுவை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப முதல் முதல்ல இல்மு நமக்கு எப்படி இருக்கணும் சொன்னால், அல்லாஹ்வை பற்றியுள்ள கல்வி, அல்லாஹ் யார், நம்மை படைத்த ரப்பு யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவன், அவன் எங்கே இருக்கிறான், அவனை நாம் எப்படி பார்ப்போம் என்பன போன்ற அந்த அடிப்படை கல்வி ஒரு மூமி நிச்சயமா என்ன செய்யணும், படிக்க வேண்டும் என்பதை ஆரம்பமாக கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி அன்பிற்குரியவர்களே, ஒட்டுமொத்தமாக கல்வியை கற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு, அதாவது கல்வியை பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு நூலாக எந்த நூல் இருக்குது, குர்ஆன் இருக்கு இல்லையா. ஆனால் வேதத்திற்குரிய, அதாவது வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், முஸ்லீம்கள் குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆனால் மாற்றார்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்தவ நண்பர்களை பார்த்தீர்கள் என்றால், அவர்களுடைய கையில எப்ப பார்த்தாலும் என்னது இருக்கும், பைபிள் இருக்கும். எங்கே போனாலும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ட்ரெயின்ல பார்க்கலாம், பஸ்ல பார்க்கலாம், பிரயாணத்துல பார்க்கலாம், பொது வீதிகளில் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் அவர்கள் எதை தங்களுடைய வேதம் என்று நம்புகிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ அதை கையில வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனா முஸ்லீம்களை பாருங்க, யாராவது குர்ஆன கையில வைத்திருப்பார்களா, பிரயாணத்துல பார்க்க முடியுமா? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். கேட்டா வெக்கப்படுறாங்க, குர்ஆனை எப்படி கையில வைக்க முடியும், அதை எப்படி கையில வச்சுட்டு நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வெக்கப்படுறாங்க. ஆனா உண்மையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்பிற்குரியவர்ல, குர்ஆன் என்பது சத்தியமான வேதம், இது உண்மையான வேதம். மனிதர்களுடைய கைக்கு வேலையே கிடையாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சுதான். மனுஷனுடைய கைக்கு வேலையே கிடையாது. மனுஷன் கையாடல் செய்யவோ, எழுதவோ, கூட்டவோ, குறைக்கவோ, மறைக்கவோ, மாற்றி அமைக்கவோ, இந்த காலத்துக்கு ஏற்ப சட்டத்தை மாற்றவோ, பழைய காலத்துள்ள சட்டம் அதை இல்லாமலாக்கவோ, இப்படி எதுவுமே செய்ய முடியாத ஒரு அற்புதமான வேதம் தான் என்னது, குர்ஆன். அது இன்று வரைக்கும் ஒரு சவாலாக குர்ஆன் சொல்லுது. அப்படிப்பட்ட உயர்தரமான இந்த வேதத்தை நம்ம சுமக்கிறதுல பின்தங்கி இருப்பது ஏன், ஏன் இந்த கல்வியில நம்ம இப்படி பின்தங்கி இருக்கிறோம்? எத்தனையோ விஷயங்கள்ல, உலக விஷயங்கள்ல நம்ம அதை படிக்கணும், இதை படிக்கணும், அதை அறிய வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை படிப்பதில் கையில் எடுப்பதில் ஏன் நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்திக்கணும். அதே மாதிரி அன்பிற்குரியுள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் வந்து கர்கத் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. யூதர்கள் என்ன செய்வார்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்களை கண்டு பயந்து அதாவது ஒடுங்கி நடுங்கி போய் மரங்களுக்கு பின்னால் கற்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். அப்போ மரங்கள் எல்லாம் பேசும், கற்கள் எல்லாம் பேசும், முஸ்லீமே யா முஸ்லீம், யா அப்துல்லா, முஸ்லீமே அல்லாஹ்வுடைய அடியானே, இதோ யூதன் இந்த மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான், யூதன் இந்த கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான், வந்து அவனை கொல்லு அப்படின்னு மரங்களும் கற்களும் பேசுமாம். ஆனால் ஒரே ஒரு மரத்தை தவிர இல்லல் ஹர்கத், ஹர்கத் என்ற மரத்தை, ஹதீஸ், ஹர்கத் என்ற மரத்தை தவிர மற்ற எல்லாமே என்ன செய்யும், யூதர்களை காட்டி கொடுக்கும், பேசும் அப்படின்னு சுசலாசன் சொல்றான். இத யூதர்கள் ஆய்வு செய்யறாங்க. சுபானல கொஞ்சம் சிந்திச்சு பாரு, அதாவது முஸ்லீம்கள் நம்ம எப்படி பின்தங்கி இருக்கிறோம், ஹதீஸ்களானாலும் குரானாலும் அதை சிந்திக்கிறதுல படிக்கிறது எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. யூதர்கள் இதை ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சு இந்த கர்கத் என்ற மரம் வந்து சாதகமாக இருக்கா இல்லையா யூதர்களுக்கு, சோ அதனால அந்த மரத்தை பாதுகாக்கிறதுல அதை வளர்க்கறதுல ரொம்ப முனைப்போடு செயல்படுறாங்க யாரு, யூதர்கள். அப்ப கொஞ்சம் செஞ்சு பாருங்க, அவன் நம்புறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ நம்புறான், அதை ஆய்வு செய்யறான், அடே கர்கத் என்ற மரம் மட்டும் நம்மளை காட்டி கொடுக்காது, சோ அதனால நம்ம அதை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் யூதர்கள். இதே மாதிரி இன்னொரு நபிமொழி பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஈராக்கில ஒரு நதி இருக்கிறது, யூப்ரட்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நதி, அரபியில் அல் ஃபுராத் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தங்கம் தங்கத்தினால் ஆன ஓடக்கூடிய ஒரு நதி, ஃபுராத் என்ற ஒரு நதி என்ன செய்யும், ஓடும், அதிலே முஸ்லிம்கள் போட்டி போடுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள், இருவர்களும் அதாவது சண்டையிட்டுக் கொண்டு கொல்லப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நதி ஈராக்கிலே ஓடும், அது வரையிலும் மறுமை நாள் நிகழாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது என்னைக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, யூதர்கள் ஆய்வு பண்றாங்க, மறுமை நாள் வராது, இது வந்த பிறகுதான் வரும் சொன்னா, அப்ப அந்த நதியில என்ன வரும், தங்க ஆறு ஓடும், அதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆறு பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. சில நேரங்களில் அந்த தண்ணீர் குறையும் போது இன்னொரு இடத்திலிருந்து கட் பண்ணி விட்டு அந்த தண்ணீரை ஜாயின் பண்ணி அது ஒட்டுமொத்தமாக நிறைவாக வரணும், அது நின்றுவிடக் கூடாது அப்படின்றதற்காக இன்னைக்கு யூதர்கள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி மொழிகளை எவ்வாறு ஆய்வு செய்கிறார்கள் அப்படின்றது, அதுவும் யூதர்கள், முஸ்லிம்கள் அல்ல, யூதர்கள் ஆய்வு செய்கிறார்கள் என்றால், அப்ப எந்த உம்மத்தினர்கள் குர்ஆனையும் நபிமொழியும் கையில எடுக்கணுமோ, படிக்கணுமோ, சிந்திக்கணுமோ, பிற மக்களுக்கு போதிக்கணுமோ, அந்த சமுதாயம் குர்ஆனை விட்டு வெகு தூரமாக பின்தங்கி இருக்கிறது என்றால், உண்மையிலேயே நம்ம ஒரு பெரிய ஒரு கைசேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான். இந்த ஒரு நிலையில நம்முடைய பிள்ளைகளை திருத்துவதா, இந்த நிலையில நம்முடைய மனைவியே நம்முடைய குடும்பத்தை திருத்துவதை எப்படி திருத்த முடியும்? நம்மிடத்தில் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாது. இஸ்லாம் அல்லாதவர் நம்மிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து ஒன்றை கேட்டால் நமக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ற அளவுக்கு நம்முடைய அறிவை நாம் வளர்க்கிறோமா? அதற்காக முயற்சி செய்கிறோமா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய அப்பன் பாட்டன் உம்மா இவங்க மூலமா நம்ம பிறந்து வந்தோம், முஸ்லீமா இருந்தோம், அவ்வளவுதானே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து வந்தவர்களா நாம்? அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் அறிந்து கொள்வதில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்திக்கணுங்க. முதல்ல நாளைக்கு இதை பற்றியுள்ள கேள்வி நமக்கு இருக்கிறது, அதை முதல்ல சிந்திக்கணும். இறைவன் நம்மை எதற்காக இந்த உலகத்தில் படைத்தான், ஏன் படைத்தான், என்ன நோக்கம், நோக்கத்தையும் கூட தெரியாத முஸ்லிம்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏதோ மாற்றார்களை போன்று வாழ்கிறோம், என்ஜாய், சந்தோஷமாக அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான் நம்முடைய உயிர் போக முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படியா? அதற்காகவா அல்லாஹ் படைத்தான், நாமும் மாற்றார்களும் ஒன்றா? ஐ அஹ்சபுல் இன்சானு ஐ யுத்ரக சுதா, அல்லாஹ் வந்து மனுஷனை வந்து ஒண்ணுமே இல்லாம வெறுமனைய விட்டு விடுவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறானா, ஒண்ணுமே இல்லாம அவன் அதையே விடப்படுவான் நினைக்கிறான், மனுஷன் அப்படிதான் நினைக்கிறான், இன்னைக்கு வாழ்வோம் சாவோம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம் முடிஞ்சு போச்சு. இது யாருடைய சிந்தனை, மாற்றாருடைய சிந்தனையா இல்லையா? அவனுக்கு தான் அடுத்த ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நம்புறான். நம்ம திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டோம்ன்றத நம்புறது யாரு? மாற்றார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், முஸ்லீம்கள். அப்படியா? இதற்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிலையான வாழ்க்கை என்று நம்பியவர்கள் அல்லவா நாம்? அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம படிக்கணுமா இல்லையா? படிக்கிறதுல பின்தங்கி இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கேள்வி கேட்பான், நிச்சயமாக கேள்வி கேட்பான். நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் எப்படி நாம் அதாவது படிப்பது, கற்றுக்கொள்வது, அதை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது, இதை பற்றியுள்ள கேள்வி நமக்கு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அப்போ நம்ம கல்வி அறிந்தால்தான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியும், அமல்படுத்த முடியும். இன்னைக்கு பாருங்க, குரான் சுன்னா குரான் ஹதீஸ் என்று பின்பற்றக்கூடியவர்கள் தான் இல்லையா? எத்தனை வருடங்களாயிட்டன, 20 வருடங்கள், 15 வருடங்கள். நான் எதை எடுத்தாலும் மார்பை தட்டி குரான் சுன்னா குரான் சுன்னா என்று பேசக்கூடிய நாம், குரான் சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றனவா? குரான் சுன்னா நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறதா? நாம் படிக்கிறோமா? சந்தேகங்கள் இருந்தால் அதை பற்றி நாம் கேட்கிறோமா என்றால் இல்லையே. நமக்கு தான் எதுவுமே தெரியலையே, ஆனால் தெரிந்தவர்களை போன்று நடிக்கிறோம். அதுதான் இங்க பெரிய வேடிக்கை. எதை எடுத்தாலும் தெரிந்ததை போன்று 2 புக்குகளை படித்து விட்டால், 2 சீடிகளை கேட்டு விட்டால், 2 பயான்களை கேட்டு விட்டால் என்னமோ பெரிய மார்க்க மேதை என்ற ஒரு நினைப்பு நமக்கு வந்து விடுகிறது. அதான் பெரிய ஒரு வேதனை. எவ்வளவோ படிக்க வேண்டியிருக்கு அன்பிற்குரியவர்களே. எத்தனை ஆண்டுகள் கல்வியை கற்றாலும் அந்த கல்வி வந்து ஒரு சின்ன ஒரு கல்வி தான் அவன் படித்திருக்கிறான் இல்லையா? எனக்கு தெரியாத 1000 சந்தேகங்கள் இருக்கும், அது உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும். இப்படித்தான் அல்லாஹ் சுபானத்துல எல்லாரையும் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு இல்முடையவருக்கு மேல ஒரு இல்மாலி எல்லாம் வச்சிருக்கிறான் உலகத்துல. அப்ப இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம பார்க்கிறோம், குர்ஆன் சுன்னா தௌஹீத்வாதி என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் அடிப்படை கல்வியும் கூட தெரியாத எத்தனையோ முஸ்லிம்களை பார்க்கிறோம். தொழுகையும் கூட எப்படி தொழ வேண்டும் அந்த ஒரு அறிவும் கூட இல்லாதவங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாடல்ல தொழுகிறோம், கைய கட்டுறதுல, குனியறதுல, குர்ஆன் ஏனைய முறைகள்ல எல்லாத்திலையும் வித்தியாசம். ஒரு 10 பேர் ரெண்டு தொழுத, 10 பேரும் 10 கோணம், இப்படியா ரசூலுல்லாஹ் தொழுதாங்க? அந்த அடிப்படை இன்னும் சொல்ல போனா பெரிய வருத்தம் தெரியுமா, சில நேரங்களில் நம்ம சகோதரருடைய தந்தை மௌத்தாகி விட்டால், சில நேரங்களில் நம்முடைய சகோதரனுடைய தந்தை மௌத்தாகி விட்டால் ஜனாசா தொழ வைக்கிறது யாரு? மகன் தானே தொழ வைக்கணும். அந்த நேரத்தில் வந்து மகன் கேட்கிறான், திருப்பிட்ட ஜனாசா தொழ வைக்கிறது எப்படி, எத்தனை தக்பீர், என்ன ஓதணும், கொஞ்சம் செஞ்சு பாத்தீங்களா? ஒரு அட ஒரு ஜனாசா தொழ வைக்கிற கூட அந்த அறிவு கூட நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு கல்வியில பின்தங்கி இருக்கிறோமா இல்லையா, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இப்படித்தான் நம்முடைய நிலைகள் இருக்கு. எனவே அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு புதியதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சகோதரன் மார்க்கத்தை கற்று அவனுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி செயல்படக்கூடிய அந்த செயல்பாடுகள், அவன் கற்ற கல்விகள், இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நம்ம ஒண்ணுமே கிடையாது. நல்ல படிக்கிறான், காரணம் அவன் அதற்காக வேண்டியே வருகிறான், கல்வியை கற்று வருகிறான், அறிந்து வருகிறான். நம்ம அப்படி வரல, அதான் பிரச்சனை. எனவே அன்பிற்குரியவர்களே, ஆரம்பமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்தவனின் பெயரை கொண்டு நீங்கள் முதல்ல படியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், இனிமேல் நம்ம படிக்கணும் குரான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளவு எளிமையா வச்சிருக்கிறான் குரானை, சிந்திக்கிறதுக்கு, புரிந்து கொள்வதற்கு, சிந்திப்பதற்கு எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். கொஞ்சமா நம்ம சிந்திச்சிருக்கிறோம் அல்ல, குரான்ல சொல்றான் பாருங்க, உலகது எஸ்ஸர்னல் குரான் அலி ஜிக்ரி ஃபஹல்மி முத்தக்கி, நிச்சயமாக நான் குர்ஆனை எளிமைப்படுத்திருக்கிறோம். ஏன்? சிந்திப்பதற்காக. சிந்திப்பவர்கள் உண்டா அப்படின்னு அல்ல திரும்ப திரும்ப 4 தடவை அல்ல குர்ஆன்ல ஒரே சூராவில் கேட்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதை பற்றியுள்ள ஒரு அக்கறை, அதை பற்றியுள்ள ஒரு ஆர்வம் நம்ம இடத்துல இல்லை சகோதரர்களே. ஒரு பேச்சுக்கு நம்ம பெத்த பிள்ளை வந்து வாப்பா தொழுகிறதுனா எப்படி, குரான் ஓதுறதுனா எப்படி அப்படின்னு ஒரு சட்டம் கேட்டா நம்மளால சொல்ல முடியலன்னு சொன்னா இதை விட ஒரு வேதனையான ஒரு காரியம் உண்டா? அழகா சொன்னார், நம்ம அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம தானே பொறுப்புதாரி. இன்னைக்கு பாருங்க, ஊருக்கு ஊர் என்ன பிரச்சனை, பிள்ளைய ஒழுங்கா இல்ல, பிள்ளைய வந்து என்ன செய்யல, ஒழுங்கா வளர்க்கப்படல, பிள்ளை வந்து கெட்டு போறான், குட்டிச்சோரா போறான், சேருவாரு சரியில்லை. ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு பெண் பிள்ளையை கூட்டு ஓடி போயிட்டான். இப்படி நான் பாக்குறேன். அதே மாதிரி பெண் பிள்ளையாக இருந்தேன்னு சொன்னா பெண் பிள்ளை ஓடக்கூடிய சூழ்நிலை, இப்படி எல்லாம் நம்ம பாக்குறோமா? இது இதெல்லாம் ஏன் நடக்குதுங்க? இதெல்லாம் என்ன காரணம் நடக்கு? ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, முறையாக பெற்றோர்கள் என்ன செய்யல, வளர்க்கல. அதுதானே அர்த்தம், அதுதானே எதார்த்தம். இப்ப கொஞ்சம் சிந்திக்கணும் அன்பிற்குரியவர்களே. அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். நிச்சயமா அல்லாஹ் கேள்வி கேட்பான், அதை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லுகிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஒல் தங்குர் நஃப்ஸும்மா கத்தமத்தில், நாளை மறுமை நாளுக்காக நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உத்தகுல்லா, மேலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தாமலும், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹுவை மறந்து வாழக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அவர்களை போன்று நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தாலா அவர்களை தங்களுக்கு தாங்களே மறக்கடிக்க செய்துவிட்டான். உலாய்க ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் தான் மகா கெட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்யறான், சொல்றான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பல்லா வந்து ஈமான் கொண்டவர்களேன்னு அழைச்சி அல்லாஹ பயந்து கொள்ளுங்கள். உங்களை பத்தி நீங்க சுய பரிசோதனை செய்யுங்க. எப்ப நம்மளை பத்தி சுய பரிசோதனை செய்யலையோ அப்புறம் நமக்கு எதுவுமே பெருசா தெரியாதுங்க. என்ன உபதேசம் சொன்னாலும் அது ஒரு பெருசாவே தெரியாது. அது என்னமோ கூப்பிட்டாங்கன்றதுக்கு போனோம், அவ்வளவுதான், முடிச்சுட்டு போனோம், அவ்வளவுதானே இருக்குமே தவிர எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தனையோ அழிவுகளை கொடுத்துட்டு இருக்கிறானே, எத்தனையோ பேர் மௌத்து ஆகுறாங்களே, அவங்க நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? நமக்கு ஒரே வயசு, ஒத்த வயசுள்ள எத்தனையோ மௌத்து, எத்தனையோ பேர் சகோதரர்கள் மௌத்தா போறாங்களே, குடும்பத்துல மௌத்தா போறாங்களே, தாய் தந்தை போறாங்களே, உறவினர் போறாங்களே, பெத்த பிள்ளைகள் போறாங்களே, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோமா? நம்ம எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ போறோம், நம்ம என்ன தைரியத்துல இருக்கிறோம், 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்வோம் நம்ம நினைக்கிறோமே, அது சரிதானா அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? இப்ப நம்முடைய மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா நாளைக்கு புலம்பக்கூடிய ஒரு சூழல் வருமே, அந்த சூழல்ல அல்லாஹ் திரும்ப உயிரை கொடுப்பானா கொடுக்க மாட்டானே அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்கிறோமா இல்லையா? சிந்திக்கிறது இல்லாதான் பிரச்சனை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, நான் நிறைய காலம் வாழ்வேன், என் இஷ்டம் போல வாழ்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு நினைக்கிறோமே தவிர, ஆனா உண்மையில் அந்த நினைப்பு தவறு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு வாய்ப்பு, நம்ம வாய்ப்பாக சந்தர்ப்பமாக தான் நம்ம இதை நினைக்கணும். இத நம்ம அலட்சியமா நினைக்க கூடாது. அல்ல, இவ்வளவு காலம் நம்மளை வாழ வச்சிருக்கிறான்னு சொன்னா இது ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்தணும். அல்லாஹ் கொடுத்த ஆயுட்காலம், அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம், அல்லாஹ் கொடுத்த அழகிய சிந்தனை எல்லாமே நமக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம் அப்படின்றத நம்ம நினைக்கணும். அப்படி நினைத்தாதான் நம்முடைய வாழ்க்கையில அமல்படுத்த முடியும் சகோதரர்களே, இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, தொழுகையை பத்தி சொன்னாங்க, தொழுகையில எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. ஆனா நம்ம சமூகத்தை பத்தி பேசுறோம், அதான் அவர் சொன்னார் பாயிண்டா தான், சமுதாயத்தை பற்றி கவலைப்படுறோம், சமூகத்தை சிந்திக்கிறோம், எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறோம், ஆனா நம்மகிட்ட அடிப்படையான தொழுகை வணக்கம் இல்ல. சிந்திச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன பிரயோஜனம், சமுதாயத்திற்கு ஒரு சேவை செய்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அடிப்படைப்பட்ட தொழுகை இல்ல, சுபு தொழுகை கிடையாது, ஈஷா தொழுகை இல்ல, ஒண்ணுமே இல்ல, நினைத்தால் தொழுவது, நினைத்தால் விடுவது, இப்படி இருந்து இவர் சமுதாய சேவகரா, அப்படி இருந்து அல்லாட்ட ஏதோ புண்ணியம் இருக்குமா? இருக்க அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. அப்துல்லா இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்தார். அப்துல்லா இப்னு அவர் முஸ்லிம் கிடையாது, அவர் முஸ்லிம் கிடையாது, ஆனா அவர் சமூக சேவகர், சமுதாய சேவை செய்யக்கூடியவர், மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அள்ளி வழங்கக்கூடியவர், அதிகமாக உணவு வழங்கக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவங்களை பத்தி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த இப்னு ஜுதானுக்கு ஏதாவது அல்லாஹ்விடத்துல ஒரு பயன் தருமா, பயன் கிடைக்குமா? இவ்வளவு சமூக சேவை செய்யறாரு, இவ்வளவு நல்ல ஒரு மனுஷரா இருக்கிறாரு, ஏழைகள் மீது இவ்வளவு அக்கறை செலுத்துறாரு, இவருக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்குமா அப்படின்னு ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறா. நல்லா கவனிக்கிறோம், இவர் முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் அல்லாதவர், ஆனா நல்ல மனிதர். இந்த நல்ல மனிதர், நல்ல தயால தன்மையுடையவர், இவருக்கு ஏதாவது அல்லாஹ் வந்து ஒரு அல்லாஹ் வந்து ஒரு பயன் கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்தான் ஒரு நாளும் அல்லாஹ்வை சிந்திக்கிறதே இல்லையே, ஒரு நாளும் யாழ்லா என்னை மன்னித்து விடு, உலம் எப்புல் யோமன் ரப்பியர் சொல்லி ஒரு நாளாவது அல்லாஹ்வை பாத்தியா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு அவர் சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படிமா பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப என்ன காரணம்? அப்ப அடிப்படை கொள்கை இல்ல அவர்கிட்ட, ஈமான் இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் என்னதான் சமுதாயத்திற்கு சேவை செய்தாலும் தொண்டு செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது எடுபடாது. அப்ப எப்ப எடுபடும் என்றால், அவர் கடமையான வணக்கங்களை நிறைவேற்றி ஈமானோடு இஹ்லாசோடு செயல்பட்டு அவர் சமுதாய சேவை செய்தால் அது அல்ல அங்கீகரிப்பான். இவர்கிட்டயே ஒன்னு ஈமானும் இல்ல, தொழுகை இல்ல, எதுவுமே அடிப்படை வணக்கங்கள் இல்ல, இவர் சமுதாயத்துக்கு சேவை செய்தால் என்ன, செய்யாமல் இருந்தால் என்ன? அதத்தான் இஸ்லாம் சொல்லுது. இப்ப இதில் நம்ம கவனமா இருக்கணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, இப்படி செஞ்சுட்டா போதும், நம்ம மாட்டை நம்ம இருந்துக்கிடுவோம் அப்படின்னு பாக்க. இன்னைக்கு எத்தனை பேர் தொழுகையை மிஸ் பண்றோம், சுபூ தொழுகை எத்தனை பேர் மிஸ் பண்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க. எவர் ஒருவர் சுபூ தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அன்று முழுக்க அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறார், நேரடி பாதுகாப்பில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! இன்னைக்கு சர்வசாதாரணமா ஆக்சிடென்ட் ஆகுது, அதே மாதிரி அவன் வெளியே போனன்னு சொன்னா ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது, அதே போன்று ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன காரணம்? சுபூல ஜமாத்தோட தொழல. அப்ப ஜமாத்தோட தொழுது அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு இருக்கிறது என்று சுலுசலாசன் சொல்லும் போது, அப்ப அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருந்து பாதுகாப்புல இருந்து நம்ம வெளியேறோமா இல்லையா? அது மட்டுமல்ல, சுபு தொழுகை, இஷா தொழுகை, அசர் தொழுகை யாருக்கு கஷ்டமா இருக்கும்? முனாஃபிகீன்களுக்கு கஷ்டமா இருக்கும். நயவஞ்சகர்கள், இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள், அவர்கள் இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, இப்படி நடிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு தான் ரொம்ப பாரமா இருக்கும் சுபுல எந்திரிச்சு போய் பள்ளிவாசல்ல போய் தொழுகிறது என்பது அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உண்மையிலேயே இந்த தொழுகைகளுடைய நன்மையை அவர்கள் அறிந்து கொள்வார்களேயானால் தவழ்ந்தாவது என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வந்துருவாங்க. சுபஹானல்லாஹ், தவழ்ந்தாவது என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வந்துருவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா இதெல்லாம் நம்ம கவனத்துல வைக்கிறோமா இல்லையா? அன்பிற்குரியவர்கள், என்னதான் சொன்னாலும் ஒரு சிலருக்கு அது அப்படியேதான், அந்த நியூ பிராண்ட் சொல்லுவாங்கல்ல, அப்படியேதான் என்ன சொன்னாலும் சரி இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட. அப்படி சில பேர் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அப்படிதான் நம்ம நம்பணும் இல்லையா? அல்லாஹ் அப்படி சொல்றான், என்னதான் சொன்னாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, காது இருக்கும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா உள்ளம் இருக்கும் சிந்திக்க மாட்டாங்க. இப்படி நான் சில படைப்புகளை படைச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் செய்யறான் சொல்லுறான், அதனால இப்படி சில பேர் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அந்த நிலை இருக்கக்கூடாது, மாறணும். அந்த நிலை என்ன செய்யணும், மாறணும். அதனால வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அவர்களுக்கு சோதனைகள் ஏற்படும் போதுதான் கொஞ்சம் பயம் வருது. தீராத நோய், பயங்கரமான பிரச்சனை வரும்போது அடே அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் அல்லாஹ் தெரியாது. அதான் இது யாருடைய பண்பு? இது முஷ்ரிகீன்களுடைய இணை வைப்பாளருடைய பண்பு. இது அவன் தான் வந்து அல்லாஹ் இணை கற்பித்துக் கொண்டே இருப்பான். கடல்ல போயிட்டேன்னு சொன்னா செய்ய மாட்டான், எல்லா எல்லாம் அங்க அல்லாஹ் மட்டும் கூப்பிடுவான். யாரெல்லாம் இணை வச்சாலும் அவங்கள யாரையும் கூப்பிட மாட்டான். கடல்ல நடுவுல போயிட்ட, நடுக்கடல்ல போயிட்ட, எல்லா என்ன நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு பிளைட்ல உட்காந்து எல்லாரும் கேட்போமா இல்லையா, பயப்படுவோமா இல்லையா, போய் ஒழுங்கா போய் சேருவோமா சேர மாட்டோமான்ற ஒரு பயம் என்ன செய்யும் இருக்கும். ஆனா பிளைட்ல கீழே இறங்கின பிறகு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி என்ன செய்யும் போகும். அப்படித்தான் நம்முடைய சூழல். சரி, காலத்துக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப அல்லாஹ்வை பயப்படுறோம், அல்லாஹ்வை கூப்பிடுறோம். அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ப அல்லாஹ்வை மறந்து வாழ்றோம், அல்லாஹ்வை நம்ம அழைக்கிறது இல்லை. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனா இது வந்து இஸ்லாம் என்ன செய்யுது, முற்றிலும் மறுக்கிறது. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனை என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்முடைய ஈமான் பலகீனம் எப்படி எல்லாம் இருக்குன்னு பாருங்க. நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வைங்க, உடல்நிலை சுதாரணத்துக்கு காய்ச்சல், ஒரு சின்ன சின்ன தலைவலி, என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். மாத்திரையை போடுவோம். அதானே எடுத்த எடுப்புல மாத்திரை தான். மாத்திரை என்ன பேருங்க, தலைவலி காய்ச்சல். இங்க என்ன பெனடல் அப்படிதானா, ஒண்ணுக்கு ரெண்ட போட்டாலும் பிரச்சனை இல்லை, இங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், அது வர முன்னாடி காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே டக்குன்னு போட்டு ஆஃப் பண்ணி விட்டுறது அப்படிதானே. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, செருப்பு இருக்கா இல்லையா செருப்பு, இந்த செருப்பு நம்ம எவ்வளவு கீழே மதிப்போம், அது என்ன பெருசா வந்து என்னமோ பெரியது அப்படியே நினைப்போம். செருப்பு செருப்பா அது எப்படி செருப்பை நம்ம கீழா மதிக்கிறோன்றது எப்ப நமக்கு தெரியும் தெரியுமா, ஒருத்தன் சொன்னா தெரியும், உன்னை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னா அப்பதான் அதை பத்தி தெரியும் நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு கீழே அதாவது மதிக்கிறோன்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாடம். அந்த செருப்பு வாறு அந்து போனாலும் அல்லாட்ட தான் நீ கேட்கணும்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படிப்பட்ட மார்க் அந்த பாத்தீங்களா, செருப்பு வாறு வந்து எவ்வளவு சின்ன விஷயம், அது அந்த போயிட்டாலும் அல்லாட்ட யாருலா இதை சரி பண்ணி கொடு அப்படின்னு அல்லாட்ட கேட்டு அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். நமக்கு காய்ச்சலா நோயா நொடியா பிரச்சனையா என்ன பிரச்சனையா இருந்தாலும் அல்லாட்ட கேட்கணும், ரெண்டு ரக்கா தொழணும், அதுக்கு பிறகு மருத்துவத்தை பார்க்கணும். மருத்துவத்தை இஸ்லாம் வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாமல் இல்ல. மருத்துவம் செய்யுங்கள், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது அப்படின்னா இஸ்லாம் சொல்லுது. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி எங்க போனோம், அல்லாட்ட கேட்கணும், இப்படி கேட்கிறோமா இப்படி செய்யறோமா அல்ல சிந்திக்கிறோமா. ஆனா ரொம்ப முத்தி போயிட்டு வைங்க, அப்பதான் அல்லா அல்லா நீ தான் இருக்கான்னு சொல்லுவான். இதுதான் போதும், இன்னைக்குள்ள நடப்பு அப்படிதானே இருக்குது. அப்ப இந்த நிலை என்ன செய்யணுமா, அப்ப ஈமானுடைய பலகீனம். ஒரு உதாரணத்தை பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். ஒரு பெண்மணி, கருப்பின பெண்மணி, அவங்களுக்கு வந்து ஒரு வெட்டு நோய், ஃபிக்ஸ் நோய் சொல்லுவோமா இல்லையா, ஃபிக்ஸ் அந்த வெட்டு நோய் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்ப அதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா சின்ன பொண்ணு, இளம் வயசு உள்ள ஒரு பொண்ணு, கஷ்டப்படும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை வந்து குணமாகுவதற்கு நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நோய் குணமாகிறதுக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா ஏன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்னுடைய துவா வந்து முக்கியமான துவா, அல்லாஹ் சீக்கிரமாக அங்கீகரிப்பான் அப்படிப்பட்ட ஒரு துவா, அதனால நீங்க வந்து துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஏமா நான் துவா செஞ்சா உனக்கு என்ன செஞ்சிடும், குணம் கிடைச்சிடும், நான் துவா செஞ்சா உனக்கு நிவாரணம் கிடைச்சிடும். அதே சமயத்துல நீங்க இந்த நோயிலே இருந்து பொறுமையாக இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். இப்போ உங்களுக்கு இந்த நோயிலிருந்து நிவாரணம் வேணுமா அல்லது சொர்க்கம் வேணுமா, ரெண்டு ஆப்ஷன் நீங்க தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்மள இருந்தா என்ன நினைப்போம், இப்ப முதல்ல இது முதல்ல இது முடியணும், ஃப்ரீ ஆகணும், ஒண்ணுக்கு ரெண்டு மூணு மாத்திரையாவது என்ன செஞ்சு சாப்பிட்டாது இப்ப ஃப்ரீ ஆகணும், அதுதான் நம்ம நினைப்போம் அப்படிதானே. இதுதான் நம்ம உள்ள நீமா. ஆனா அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க தெரியுமா, யார சொல்லலா எனக்கு அந்த சொர்க்கம் தான் வேணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் செஞ்சு பாரு, எனக்கு அந்த சொர்க்கம் தான் வேணும்னு சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சொர்க்கம் வேணும், அதே சமயத்துல அந்த ஃபிக்ஸ் நோய் ஏற்படும் போது என்னுடைய ஆடை வெளிப்படுகிறது, அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடும், எனவே நான் அந்த நோயில சிக்கி இருக்கும் போது அந்நிய ஆண்கள் பார்க்காமல் இருப்பதற்கு, ஆடை விலகாமல் இருப்பதற்காவது அல்லாஹ்விடத்துல நீங்கள் துவா செய்யுங்களேன் என்று சொன்னாங்க. கொஞ்சம் செஞ்சு பாருங்க, அந்த பெண்ணிட்ட இருக்கிற அந்த ஈமான் நம்மகிட்ட இருக்கா இல்லையா, இல்ல. அந்த பெண்ணிட்ட, ஒரு பெண்ணிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான நம்பிக்கை நம்ம இடத்துல இல்லைங்க, அதாங்க பிரச்சனை, அதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான். பண்டிற்குரிய முதல்ல ஈமான் செய்யணும், உறுதியாகணும். ஈமான் உறுதியானதான் ஏனைய எல்லாமே சரியாகும். ஈமான் ஒழுங்கா இல்லைன்னா எல்லாமே பிரச்சனை தான். இப்ப முதல்ல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவா இந்த நேரத்துல நம்ம சிந்திக்கணும். எனவே அன்பிற்குரியவர், அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க. அது என்னங்க, அது ஈமான் கொண்டவர்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஈமான்ல பிரச்சனை இருக்குது, அந்த ஈமானை புதுப்பியுங்கள். அப்ப ஈமானை புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். நம்முடைய ஈமான் பலஹீனமான ஈமானா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்கள் இஸ்லாத்துல முழுசா நுழைஞ்சிருங்க, சும்மா அப்படி இப்படி மேம்போக்கா அப்படி நின்று சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால் இப்படி நிக்காதீங்கப்பா, முழுசா நுழைஞ்ச முழுசா நுழைங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், இஸ்லாத்துல முழுசா இருக்கிறோமா அல்ல அறகுறையா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அது எப்படி நம்ம சிந்திக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை துறைகளிலும் இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுத்தருகிறதோ அதை நாம் பின்பற்றுகிறோமா இல்லையா அதான் நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா பார்த்தா நிறைய விஷயங்களை பார்த்தா இஸ்லாத்துக்கு மாற்றமா தான் செய்யறோம். அது கொடுக்கல் வாங்கல் கடன் இன்னும் என்ன என்ன துறைகள் இருக்கின்றன, அத்தனை துறைகளிலும் அல்லாஹ் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை அமையலன்னா அப்ப இஸ்லாத்து நம்ம முழுசா நுழையலன்னு அர்த்தம். இப்ப முழுசா நுழையிறதுனா இஸ்லாத்தை அப்படியே பின்பற்ற அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கை முழுக்க வணக்கமாக்கணும். வாழ்க்கையே வணக்கம், வணக்கமே வாழ்க்கை. இப்படி நம்முடைய வாழ்க்கை காலை எழுந்தது முதல் கொண்டு இரவு படுக்கை ஏறிய வரையிலும் இஸ்லாம் நமக்கு எப்படி கற்று தந்திருக்கிறது அந்த முறைப்படி வாழ்ந்த உண்மையிலே நம்ம இஸ்லாத்தை முழுசா கடைபிடிக்கிறோம்னு அர்த்தம். இல்ல நம்ம அப்படி இல்ல, காலையில எழும்போதே பிரச்சனை, நைட்ல தூங்குற வரைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை நம்ம பின்பற்றலன்னு அர்த்தம். இது என்னங்க அர்த்தம், இப்ப நம்ம எங்க போய் கொண்டு இருக்கிறோம், ஷைத்தான் அப்படி நம்மளை திசை திருப்புறான், இந்த உலகத்தினுடைய ஒரு மாயை உண்டு பண்ணுகிறான், அவன் பொருளாதாரத்தையும் பொருள்களையும் நம்மை அலங்கரித்து காட்டுகிறான், தொழுகையை கஷ்டமாக்குகிறான், அல்லாஹ்வை பற்றியுள்ள நம்பிக்கை இல்லாமல் ஆக்குகிறான், இது அவனுடைய வேலை, நம்ம அவனோடு அப்படியே தொடர்ந்து போய் கொண்டு இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், அலம் நாஹதி இலைக்கும் யாபனி ஆதம அல்லாஹ் தாபுது ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் வ அனி அபுதுனி ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம், ஆதமுடைய மக்களே உமக்கு நாம் உடன்படிக்கை எடுக்கவில்லையா, இந்த ஷைத்தானை கட்டுப்படக்கூடாது என்று, நிச்சயமாக அவனோ உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான், எனவே என்னை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி இது தெளிவான பாதை என்று நாம் சொல்லவில்லையான்னு அல்லாஹ் என்ன செய்ய கேட்கிறான். அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க இதுதான் சரியான பாதை, இது தவறான பாதை அப்படின்றது அல்லாஹ் தெளிவு பெற வழிகாட்டி விட்டான். அப்ப நம்ம அந்த தெளிவுல நம்ம இல்லைன்னு சொன்னா உண்மையில இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம பின்பற்றலன்னு அர்த்தம். அப்ப மிகப்பெரிய கைசேதம் அன்பிற்குரியவர்களே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கபுல அன் துஹாசபு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னாலே உங்களை நீங்கள் இப்பொழுதே நீங்கள் விசாரணை செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே இப்பொழுதே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு அற்புதமான கருத்தை சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட போய் நாளைக்கு நம்ம போய் அங்க போய் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால நம்ம நம்மளை இப்பவே நம்ம விசாரிச்சுக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம், தொழுகையில எப்படி, குர்ஆன் ஓதுறதுல எப்படி, துஆ செய்யறதுல எப்படி, ஏனைய வணக்க வழிபாடுகள்ல எப்படி அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டத்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அற்புதமான அந்த கருத்தை என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்கிறார்கள் என்றால் இதை நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். எனவே அன்பிற்குரியவர்களை, நாம் வாழக்கூடிய காலம் மிக சொற்பமான காலம், அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வாழக்கூடிய காலம் மிக சொற்பமான காலம், நீண்ட காலமே கிடையாது. இன்னைக்கு பாருங்க மரணங்கள் எப்படி எப்படி இல்லாமோ வருது, எந்தெந்த ரூபத்திலாமோ வருது, எல்லாம் காப்பாற்றணும் பயமா இருக்குது, என்னென்ன ரூபத்திலாம் வருது பாருங்க. அப்ப அந்த மரணங்கள்லாம் நமக்கு இப்படிலாம் சம்பவிக்க கூடாது, நல்ல ஒரு மரணமாக அமையணும், தொழக்கூடிய நேரத்தில் அமையணும், காபாவுல போய் அமையணும், இப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதற்குரிய தயாரிப்பு நம்ம இடத்துல இருக்கணுமா இல்லையா, இருக்கணும். எனவே அன்பிற்குரியவர்களே, இரண்டாவதாக நமக்கு மரண சிந்தனை அதிகப்படுத்த வேண்டும். முதல்ல மரண சிந்தனை, மௌத்து சிந்தனை வரணும், அப்பதான் நம்ம இஹ்லாஸோட நிறைய அமல்களை செய்ய முடியும். மரண சிந்தனையே நமக்கு இல்லைன்னா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, பிரயோஜனம் தராது என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ மரண சிந்தனை வந்தா நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பயம் இன்னும் அதிகரிக்கும், இன்னும் நம்ம மார்க்கத்தை அமல் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தூண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி மௌத்த பத்தியே மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மரணத்தை சிந்திங்கள், மரணத்தை சிந்திங்கள், மரணத்தை நினைவு கூறி கொண்டே இருப்பாங்க. சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப அதை நம்ம சிந்திக்கணும். இப்போ மரணத்தை சிந்திக்கணும்னா சஹாபாக்கள் நபி தோழர்கள் அவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மரணத்தை அதிகமா நினைச்சு பார்த்தாங்க, மரணத்தை என்ன செஞ்சாங்க அதிகமாக நினைவு கூறுவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்திற்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் மௌத்த நம்ம தான் செய்யறோம், நம்ம மட்டும் இல்ல எல்லாரும் நம்ம தான் செய்யறோம், முஸ்லீம் நம்ம தான் செய்யறாங்க. ஆனா நமக்கு மௌத்து இப்போ வரும் அப்படின்னு சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோமா? இல்ல. ஏன் இல்ல? அதற்குரிய தயாரிப்பு நம்மகிட்ட இல்ல. நம்ம இப்ப இப்படியே எல்லாம் உயிரிழப்பு எடுத்தேன்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நமக்கு. அது அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இன்னும் சில துன்யாவுடைய தேவைகள் இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு, வீடு கட்டணும், அந்த மாதிரியான ஒரு தேவைகளும் நம்ம இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டிலையும் இருக்கிறோம். அப்ப ரெண்டு விதத்துல, ஒண்ணு செயல்பாடு நல்லா இல்ல, இன்னொன்னு நிறைய அனுபவிக்க வேண்டியவர்கள் இருக்கின்றன. இப்படித்தான் நம்முடைய நிலைப்பாடு. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து மரணத்தை எந்த நேரத்திலும் எதிர்கொண்டவர்களாக இருந்தாங்க. அவங்க என்ன குடும்ப வட்டி இல்லாதவங்களா? அவங்க என்ன சம்பாத்தியம் இல்லாம பள்ளிவாசலே 24 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாங்களா? நம்ம சில பேர் அப்படிதான் நினைக்கிறது. அவங்க சஹாபாக்கள் அந்த காலத்துல என்ன வாழ்ந்தாங்க? அவங்க ஒரே இபாதத்து இபாதத்துன்னு பள்ளிவாசலே தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. அப்போ அப்படி இருந்தானே எப்படி சாப்பிட முடியும்? எப்படி அவங்களுடைய குழந்தைகளை வந்து பராமரிக்க முடியும்? அதை நம்ம சிந்திக்க வேண்டாமா? இப்ப நபிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுடைய உழைப்பு என்ன? அழகா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை நபிமார்களுடைய தொழில். இப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் நீங்களுமா ஆடு மேய்ச்சிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆச்சரியமா? ஆமா, நானும் மேய்ச்ச மக்காவாசியருடைய சில கிரயங்களுக்காக நானும் என்ன செஞ்சேன், ஆடு மேய்த்தேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப எல்லாரும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க நபி, அதாவது நபிமார்கள் சஹாபாக்கள் நிறைய உழைச்சிருக்கிறாங்க, சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன நினைக்கக்கூடாது? சம்பாத்தி இல்லைன்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. விளங்கிச்சா? நல்லா அவங்களும் சம்பாத்தி செஞ்சாங்க, குடும்பத்தை கவனிச்சாங்க. அதே சமயத்துல மார்க்கத்துல அதே மாதிரி ஆசிர சிந்தனையில நம்மளை விட பன்மடங்கு பன்மடங்கு கூடுதலாக ஒரு சிந்தனையுடையவர்களாக இருந்தாங்க. அதான் நம்ம வழங்கணும். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, நேரம் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பச்சை பொய் இருந்தா அதுதான் ஒரு பெரிய ஒரு பொய். சொல்லுகிறதுக்கு நேரம் கிடைக்கலங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஓதுறதுக்கு அதெல்லாம் முடியாதுங்க, வாய்ப்பு இல்லைங்க, ஃபுல் பிஸினா அப்படின்னு சொல்லி ஆக பொய்கள்லயே ரொம்ப பகிரங்கமான வெளிப்படையான பச்சை பொய்னு சொல்லுவாங்களே, அதான் இது உண்மையில எதார்த்தம். நேரம் கிடைக்கலன்னு ஒரு ஒண்ணு இருக்குதா? அப்படி இருக்குதா? நேரத்தை நம்ம தானங்க உருவாக்கணும். அப்ப சஹாபாக்கள் அவங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும், அவங்கள விட நம்ம தான் அட்வான்ஸா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே. எல்லா விஷயத்திலுமே, சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை துறைகளா இருந்தாலும் சஹாபாக்களை விட நம்ம வந்து அட்வான்ஸா இருக்கிறோமா இல்லையா? இப்ப பாருங்க, நம்ம சாப்பிடுறோம், சோறு சாப்பிடுறோம்னு வைங்க, சோறு சாப்பிடுறோம், சோறு என்ன செய்யறோம், ரைஸ் குக்கர்ல போடுறோம், அரிசி வைக்கணும், தண்ணியை ஊத்துறோம், சுவிட்ச போடுறோம், அதான் வந்து என்ன செய்ய வந்து முடிஞ்சு ஆஃப் ஆகி வந்துருது. சரியா? சஹாபாக்கள் இப்படியா சாப்பிட்டாங்க? மாவு எடுத்து குழஞ்சி பிணைஞ்சி அதை ரொட்டி ஆக்கி அதுக்கு பிறகு ஒரு அளவு இப்படி சாப்பிட்டாங்க சஹாபாக்கள். இப்ப நம்மளை விட அவங்கள விட நம்ம அட்வான்ஸா இருக்கிறோமா இல்லையா? துணியை கழுவுறோம்னு வைங்களேன், துணி இன்னைக்கு என்ன வாஷிங் மிஷின்ல போடுறோம், துணி இப்படி போடுறோம், போட்டு போடுறோம், சுவிட்ச போடுறோம், எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்து முடிக்க தந்துருது கையில. இப்ப அவங்க அப்படியா இருந்தாங்க. இப்ப நேரங்கள் அதிகமாக அந்த, அதாவது நமக்கு கிடைக்கிறதுல சேமிப்புல வந்து நம்ம தான் அவங்கள விட அட்வான்ஸா இருக்கிறோம். அதனால நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த பொய்யை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூட சொல்லக்கூடாது. எனவே நேரத்தை ஒதுக்கி மார்க்கத்திற்காக வேணும் என்ன செய்யணும், தியாகம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது சொற்பமான காலம். எனவே இதை நாம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கல்வி அறிவை வளர்த்து குர்ஆனோடும் ஹதீஸோடும் அதிகமான தொடர்புகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கும், அதே போன்று நம்முடைய, அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதற்கும் நம்ம இந்த ஒரு கல்வி மிக முக்கியமானது, அவசியமானது. அதே போன்று கற்ற கல்விக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவது என்பது அது ஒரு மிகப்பெரிய விஷயம். எனவே இந்த ரெண்டையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துவிட்டால் நம்முடைய இந்த துன்யா வாழ்க்கையும் சரி, ஆகிரத்த அந்த மறுமை வாழ்க்கையும் சரி, அல்லாஹ் லேசாக செய்து விடுவான், மாற்றி விடுவான். எனவே இதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இதோடு நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.